أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تتخذوا أيمانكم دخلا بينكم فتزل قدم بعد ثبوتها وتذوقوا السوء بما صددتم عن سبيل الله ولكم عذاب عظيم. صدق الله مولانا العظيم. الله உடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு மனிதர்களாகிய எங்களை தன்னுடைய பிரதிநிதிகளாக ஹலீஃபாக்களாக அனுப்பியிருப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் தான் உங்களை இந்த பூமியிலே அவனுடைய பிரதிநிதிகளாக படைத்திருக்கிறான், அனுப்பியிருக்கிறான் என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான். பிரதிநிதிகள் என்றால் யார்? அல்லாஹு தஆலா சொன்ன பிரகாரம் இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே இருக்கின்ற முழு மனித சமுதாயத்திற்கும் தாம் வாழுவது போன்று வாழும்படி அழைப்பு விடுப்பவர்கள், அவர்களையும் தங்களுடைய வாழ்க்கையின் பால் அழைப்பு விடுப்பவர்கள். முஸ்லிம்கள் தங்கள் அளவிலே நல்லவர்களாக, இஸ்லாமியர்களாக, அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பது அந்த ஹலீஃபாவுடைய பொறுப்புகளில் முதலாவது விஷயம். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய தீனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இரண்டாவது பொறுப்பு. இந்த இரண்டு பொறுப்புகளையும் செய்பவர்களாகத்தான் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறான். இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா வகதாலிக ஜஅல்நாகும் உம்மதன் வஸதன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ், இவ்வாறுதான் அல்லாஹு தஆலா உங்களை இந்த உலகத்துக்கு நடுநிலைமையான நீதியை பரப்பக்கூடிய நீதியான ஒரு சமூகத்தவர்களாக அனுப்பியிருக்கிறான். நீங்கள் உலகத்திலே இருக்கின்ற ஏனைய மனிதர்களுக்கும் சான்று பகருபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த கருத்தை தெளிவாக சொல்லி காட்டுகிறான். Thus we have made you a just community that you will be witness over the people. எனவே நாங்கள் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பின்பற்றுவது மாத்திரமல்ல பெரியார்களே, சகோதரர்களே, மற்றவர்களுக்கு அந்த இஸ்லாத்தை சொல்லுபவர்களாக, எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் சிறந்த சமுதாயம், ஹைர உம்மத்தாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு இரண்டு வகையான வேலைகளை செய்வது ஒரு காரணம். முதலாவதாக நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தக்முருனபில் மாரூஃப். இரண்டாவது தீமையை தடுக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமான மூன்று குர்ஆனுடைய வசனங்கள். நாம் இந்த உலகத்திலே நல்லவர்களாக, அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக மாத்திரம் வாழ்ந்து விட்டு போவதற்கல்ல இந்த உலகத்திலே எங்களை அனுப்பியிருப்பது. இந்த உலகத்திலே இருக்கின்ற அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொள்ளாத ஜாஹிலியத்திலே, ஷைத்தானியத்திலே, பாவத்திலே மூழ்கி இருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த அழகான இஸ்லாத்தை எமது வார்த்தைகளாலும் எமது எழுத்துக்களாலும் எமது செயல்களாலும் எடுத்து சொல்வதற்காக வேண்டித்தான் நாம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். அந்த வேலையை நாங்கள் செய்ய வேண்டும். நாம் பெற்ற இந்த இன்பம் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மூலை முடுக்குக்கும் போய் சேர வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கேட்பான், நீங்கள் மாத்திரம் தானா முஸ்லீம்களாக வாழ்ந்தீர்கள்? இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் உங்களுடைய எழுத்தின் மூலமாக, பேச்சின் மூலமாக, உங்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாக இதனை எத்தி வைத்தீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் அப்படியான ஒரு கேள்விக்கு பதில் சொல்வதற்கான தயார் நிலையில் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் நல்லவர்களாக, மற்றவர்களையும் நல்லவர்களாக வாழ வைப்பவர்களாக, மற்றவர்களை அந்த இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்றால் என்ன? நீதி, நியாயம், அன்பு, நேர்மை, சமத்துவம், வாய்மை, சகோதரத்துவம் போன்ற நல்ல பண்புகளை கொண்டதுதான் இஸ்லாம். இந்த உலகத்தில் இருந்து அக்கிரமம், லஞ்சம், ஊழல், அடாவணித்தனம், விபச்சாரம், களவு, கொலை, கொள்ளை போன்ற அக்கிரமங்களை இல்லாமலாக்குகின்ற மார்க்கம் தான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே முதலில் எங்களுடைய வாழ்க்கையிலே அது வர வேண்டி இருக்கிறது. மற்றவர்களுக்கு அதனை நாங்கள் எத்தி வைப்பதற்கு முன்னால் நாம் எந்த அளவு தூரம் இஸ்லாத்தின் பிரதிநிதிகளாக, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துபவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம் என்பதனை சிந்தித்து பார்க்கிறது. குர்ஆனிலே இருக்கின்ற சூரத்துல் நஹ்லிலே வரக்கூடிய ஒரு வசனத்தை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய சிந்தனைக்காக வழி நான் தருகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் பிறரோடு செய்து கொண்டிருக்கின்ற உடன்படிக்கைகளை பயன்படுத்தி, அந்த உடன்படிக்கைகளை கருவியாக பயன்படுத்தி அவர்களை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம். அதாவது உங்களை நம்பி அவர்கள் சில வகையான உடன்படிக்கைகளை செய்கிறார்கள், அந்த உடன்படிக்கைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் உங்களை நம்பித்தான் அந்த உடன்படிக்கைகளை செய்கிறார்கள், நீங்கள் அந்த உடன்படிக்கைகளை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்காமல் அவர்கள் உங்களை நம்பி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் மீது துரோகம் செய்து அவர்களை நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம், அப்படி செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய பாதம் இருக்கிறதே, உங்களுடைய கால்கள் இருக்கின்றனவே, அவை உறுதியாக இருந்ததற்கு பின்னால் வலுக்கக்கூடிய சருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறான் அல்லாஹ்வுடைய நன்னடியார்களே. அந்த வசனத்திலே இறுதியிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அப்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால், மற்றவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளை மீறுவீர்களாக இருந்தால், முதலாவது உங்களுடைய சமுதாயம் இஸ்திரமற்ற ஒரு சமுதாயமாக, எந்த விதத்திலும் இந்த உலகத்திலே காலை பதித்தில்லாத ஒரு சமூகமாக, மற்றவர்களுடைய கண்களிலே மிகவும் மோசமான ஒரு சமூகமாக மாறிவிடும். மூன்றாவது அவன் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹு தஆலாவுடைய பாதையை விட்டும் மக்களை தடுத்த குற்றத்தை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீங்கள் சந்திப்பீர்கள். இந்த குர்ஆனுடைய வசனம் மிகவும் ஆழமான ஒரு கருத்தை தருகிறது சகோதரர்களே, பெரியார்கள். நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ வேண்டும், இஸ்லாமிய அடிப்படையில் வாழ வேண்டும். அப்படி வாழாத போது முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்களை பார்த்து இதுதான் இஸ்லாம் என்று நினைத்து இஸ்லாத்தை பற்றிய தப்பபிப்பிராயத்தை அவர்கள் கொள்ளுவார்கள், முஸ்லிம்களை அவர்கள் ஒதுக்குவார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற இஸ்லாத்துக்கு எதிரான மிகப்பெரிய பிரச்சனை எதுவென்றால், இஸ்லாத்தை முஸ்லிம்களை வைத்து முஸ்லிம் அல்லாதவர்கள் இடை போடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே லஞ்சத்தை, ஊழலை, களவை ஒழிக்க வந்தவன், ஆனால் அந்த முஸ்லிமை களவு செய்கின்றான் என்றார், அந்த முஸ்லிமை கடத்துகின்றான் என்றார், அந்த முஸ்லிம் அராஜகத்துக்கு துணை போகின்றான் என்றார், அந்த முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே பொய்யும் புனலும் ஏமாற்றும் மற்றவர்களை வஞ்சிப்பதும் இருக்குமாக இருந்தால் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன நினைப்பார்கள், இதுதான் இஸ்லாமோ, எனவே இஸ்லாம் இதனைத்தான் போதிக்கின்றதோ என்று நினைத்து அவர்கள் நினைப்பார்களாம், இந்த இஸ்லாத்திற்கு நாங்கள் போவதனை விடவும் எங்களுடைய மார்க்கத்திலேயே நாங்கள் இருந்து கொண்டிருப்போமே என்று நினைப்பார்களாம். அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக சொல்லுகிறான், நீங்கள் மற்றவர்களோடு செய்து கொண்டிருக்கின்ற உடன்படிக்கைகளை நீங்கள் ஒரு பொழுதும் மீற வேண்டாம், அந்த உடன்படிக்கைகளை பயன்படுத்தி அவர்களை ஏமாற்ற வேண்டாம். அப்படி நீங்கள் ஏமாற்றுவீர்களாக இருந்தால் இஸ்திரமாக இருந்த உங்களுடைய கால்கள் சறுக்கிவிடும். மாத்திரமல்ல, நீங்கள் இஸ்லாத்தை மற்ற மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதற்குரிய தடையாகவும் அமைந்து விடுவீர்கள். அப்படி அமைந்து விடுவீர்களாக இருந்தால் உலகத்திலே அதனுடைய தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும், நாளை மறுமையிலும் அந்த தண்டனையை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இதனை நாங்கள் சொல்லுகிறோம் என்றார், காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் முஸ்லிம் சமூகத்திலே இருக்கின்ற பொறுப்புதாரிகள், அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது வியாபாரிகளாக இருக்கலாம், அல்லது நீதித்துறையோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது மீடியாவோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம், யார் யாரெல்லாம் பொறுப்புகளை வகிக்கிறார்களோ அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய சில தகவல்கள் எங்களுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை. முஸ்லிம் சமூகத்தின் கெட்ட பெயர் அதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் வைத்திருக்கின்ற குர்ஆனையும் ஹதீஸையும் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாசிப்பவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் முஸ்லிம்களை வாசிக்கிறார், முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை தான் வாசிக்கிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடையாது. முஸ்லிம்களாகிய எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். அந்த வாழ்க்கையிலே நேர்மை இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் வியாபாரி எந்த சந்தர்ப்பத்திலும் நேர்மையோடு வாய்மையோடு இருப்பான், அவன் போலியான சாமான்களை விற்க மாட்டான், தன்னோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கின்றவர்களுடைய உடன்படிக்கைகளை அவன் பேணுவான். வட்டி, லஞ்சம், ஊழல் என்பன அவனுடைய வாழ்க்கையில் மருந்துக்கும் இருக்க மாட்டாது என்ற அளவுக்கு அவன் நேர்மையின் வடிவமாக இருப்பான். அவன் தான் முஸ்லிம் வியாபாரி. ஆனால் எங்களுடைய வியாபார நிலை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வியாபாரத்தை பார்த்து இவர்கள் தான் சரியான முஸ்லிம்கள் என்று சொல்லி எங்களை எல்லாம் புகழக்கூடிய அளவுக்கு, எங்களை மெச்சக்கூடிய அளவுக்கு, இஸ்லாத்தை பற்றிய நல்ல அபிப்பிராயம் வரக்கூடிய அளவுக்கு எமது நடவடிக்கைகள் இருக்கின்றனவா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எமது உணவகங்கள், எமது ஹோட்டல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த ஹோட்டல்கள் மற்றவர்களுக்குரிய திருப்தியான இடங்களாக இருக்கின்றனவா என்று சிந்தித்து பார்ப்போம். சுத்தமாக இருக்க வேண்டும். காலாவதியான தினங்களை கொண்ட உணவுப் பொருட்கள் அங்கு விற்பனை செய்யப்படக்கூடாது. அங்கிருக்கின்ற அங்கு உபசாரம் செய்பவர்கள் மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் நடக்க வேண்டும். அங்கிருக்கின்ற பொருட்கள் எல்லாம் உரிய இடத்தில் இருக்க வேண்டும். சுத்தம் இருக்க வேண்டும், சுகாதாரம் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஹோட்டலாக இருக்க முடியும். ஒரு முஸ்லிம் கிராமம் எப்படி இருக்க முடியும்? அந்த கிராமத்துக்குள் நுழைந்தால் எல்லா பாதைகளும் சுத்தமாக இருக்கின்றன, வீடுகள் எல்லாம் நேர்த்தியாக இருக்கின்றன, அங்கு பார்க் பண்ணப்பட்டிருக்கின்ற வாகனங்கள் எதுவும் பாதசாரிகளுக்கு தொந்தரவாக இல்லை, அங்கிருக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்களுக்கு கவர்ச்சியாக இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முஸ்லிம் கிராமங்களை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எமது பாடசாலைகளை நாம் அப்படிப்பட்ட தரமான பாடசாலைகளையாக அமைத்திருக்கின்றோம். எமது வக்ஃப் சொத்துக்களை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள், முஸ்லிம்கள் எவ்வளவு அழகாக இந்த வக்ஃப் சொத்துக்களை அதாவது நிர்வாகம் செய்கிறார்கள், மேனேஜ் பண்ணுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எமது நடவடிக்கைகள் எந்த அளவு தூரம் அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கின்றன என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். எமது அரசியல்வாதிகள் அவர்கள் எப்போதும் நியாயத்துக்கும் நீதிக்கும் தான் துணை போவார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் லஞ்சம் எடுக்க மாட்டார்கள், கடவு எடுக்க மாட்டார்கள். இஸ்லாம் அவற்றையெல்லாம் மிக பெரும் பாவங்களாக சொல்லி இருப்பதனால் அவர்கள் தான் முன்மாதிரியான அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எமது நிலை இருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரத்து நஹலிலே வந்திருக்கின்ற அந்த குர்ஆனுடைய வசனம் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது. நீங்கள் ஒரு சமுதாயத்தோடு செய்திருக்கின்ற உடன்படிக்கையை நீங்கள் கவனமாக பேண வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த நாட்டிலே குடிமக்களாக வாழுகிறோம் என்றால் நாங்கள் இந்த நாட்டின் பிரஜைகள், இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும். இந்த நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்யக்கூடாது. அது எமது விமான நிலையமாக இருக்கலாம், அல்லது எமது வைத்தியசாலைகளாக இருக்கலாம், அல்லது மற்றும் உண்டான சட்டங்கள் அமுல் நடத்தப்படுகின்ற எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலே என்ன என்ன சட்டங்கள் அமுல் நடத்தப்படுகின்றனவோ அவற்றையெல்லாம் அச்சுட்டாக பின்பற்றுபவர்களாக, ஏன் ஒரு பெடஸ்ட்ரியன் கிராசிங் அதிலே கூட நாம் முன்மாதிரியானவர்களாக, மற்றவர்கள் பார்த்து எங்களை மிச்சக்கூடியவர்களாக நடக்கிறோமா என்பதுதான் இங்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயத்தை பற்றிய பிற சமுதாயத்தவர்களுடைய மனப்பாங்கு இம்ப்ரெஷன் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அதற்கான அடிப்படையான காரணங்கள், நாங்கள் இதனை மோசமாக ரெப்ரசன்ட் பண்ணுகிறோம். இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் இஸ்லாத்தின் தேனிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே நாங்கள் அப்படி இருக்கவில்லை. இந்த நாட்டிலே மும்மாதிரியான அரசியல் செய்த முஸ்லிம் தலைவர்களை நாங்கள் கண்டோம். டிபி ஜாயாவாக இருக்கலாம், ஏமி அசீஸாக இருக்கலாம், இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டிலே மிக முக்கியமான பணிகளை செய்த, இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்த, இந்த நாட்டின் தேசிய உற்பத்தியை வளர்ப்பதற்கு, இந்த நாட்டுக்கு இந்த நாட்டின் அந்த நேஷன் பில்டிங் எனப்படக்கூடிய தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு பங்களிப்பு செய்த, இன்றும் கூட புகழப்படுகின்ற மிக முக்கியமான அரசியல் தலைவர்களாகவும் நாட்டு தலைவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லோனா தேவராஜ் எனப்படுகின்ற ஒரு பேராசிரியை அவர் இறந்து விட்டார். அவர் 1000 இயர்ஸ் ஆஃப் அதாவது எத்னிக் ஹாமனி முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படக்கூடிய நூலிலே மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். இந்த நாட்டை பொறுத்தவரையில் அரசர்களுடைய கிச்சனிலே, அவர்களுடைய குசினியிலே சமைப்பவர்களாக முஸ்லீம்கள் தான் இருந்திருக்கிறார் ஒரு காலத்திலே. அதற்கான காரணத்தை அவர் மிகவும் சிறப்பாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகின்ற கருத்து, நம்பகத்தன்மை என்பது மிகவும் முக்கியமானது. முஸ்லீம்கள் தங்களுக்காக பிறருக்காக வாழுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது, மற்றவர்களுடைய நலன்களுக்காக வேண்டும். எனவே அரசனை பொறுத்தவரையில் அந்த அரசனுடைய உயிர் மிகவும் முக்கியமாக இருந்தது. முஸ்லீம்கள் நஞ்சை போட்டு கொடுக்க மாட்டார்கள், முஸ்லீம்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு தான் இந்த நாட்டினுடைய ராஜாக்கள் தங்களுடைய குசினியிலே இருக்கின்ற சமையல் பொறுப்பை கொடுத்திருந்தார்கள். ராஜாக்களுக்கு வைத்தியம் செய்த ஹக்கீம்கள் எனப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய வைத்தியர்களுக்காக வேண்டி மத்திய மாகாணத்திலே பல நிலங்கள் பரிசாக வழங்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். புலனருடைய காலத்திலே இருந்த அரசர்கள் தங்களுடைய மிக பிரதானமான ஆலோசகர்களாக முஸ்லீம்களை நியமித்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, எகிப்துக்கு புவனேக பாபுவினுடைய காலத்திலே இந்த நாட்டின் தூதுவர்களாக அனுப்பப்பட்ட இவர்களிலே மிக முக்கியமாக உஸ்மான் எனப்படக்கூடியவர் இருந்தார் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு காலம் பொற்காலம் இந்த நாட்டில் இருந்தது. முஸ்லீம்கள் மதிக்கப்பட்டார்கள், முஸ்லீம்களுக்குரிய அந்தஸ்துக்கள் வழங்கப்பட்டிருந்தன. அருமை சகோதரர்களே, 19வது 20வது நூற்றாண்டுகளிலே இந்த நாட்டை பொறுத்தவரையிலே மிகவும் சிறந்த நம்பகரமான கட்டட கலைஞர்களாக ஆர்கிடெக்சர்ஸ்களாக இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அது வாபுச்சி மரைக்காராக இருக்கலாம், அல்லது அவருடைய மகன் அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம். நாங்கள் காணுகின்ற இந்த கண் வைத்தியசாலை, இந்த மருதானை புகையிருந்த நிலையம், ஜிபிஓ எனப்படுகின்ற மத்திய தபால் நிலையம் போன்ற மிகப்பெரிய கட்டடங்களை கட்டியவர்கள் முஸ்லீம்கள். இன்றும் கூட முஸ்லீம்களுடைய கட்டட கலையினுடைய அடையாளங்களாக அவை காணப்படுகின்றன. கொழும்பை பொறுத்தவரையில் இந்த நாட்டின் தலைநகர், அந்த தலைநகரிலே இருந்த மிக பிரதானமான கட்டடங்கள் முஸ்லீம்களுக்கு கட்ட கொடுக்கப்பட்டிருந்தன என்றால் எவ்வளவு பெரிய நம்பிக்கை நாணயமானவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்ற அந்த உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளவிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், நாம் இந்த நாட்டிலே வாழுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் இஸ்லாத்துக்கு எதிரான தவறாக பார்க்கப்படும். முஸ்லீம்களின் நாட்டிலே வந்து விசுவாசம் இல்லாதவர்களாக பார்க்கப்படுவார்கள். நாம் அப்படிப்பட்ட தலைவர்களை மாத்திரம்தான் நாங்கள் விசுவாசமான, நம்பிக்கை நாணயமான, திறமையான, இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய, இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா இனங்களுடைய நன்மதிப்பையும் வென்றவர்களைத்தான் நாங்கள் தலைவர்களாக தெரிவு செய்வதற்கு கூட நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லாத போது முஸ்லிம் சமூகத்துக்கு அவப்பெயர் வரும் என்பது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, இஸ்லாத்துக்கே கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரிப்பான். இந்த முஸ்லிம் அல்லாதவர்களை, அவர்கள் அல்லாஹ்வை விசுவாசிக்கவில்லை, இஸ்லாத்தை பின்பற்றவில்லை, அல்லாஹ்வுக்கு எதிராக போராடினார்கள் என்றெல்லாம் காரணம் காட்டி அவர்களை நரகத்துக்கு அனுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் எங்களுக்கு எதிராக வாதாடுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், முதலிலே சொல்லுவார்கள், இவர்கள் பெற்றிருந்த இஸ்லாத்தை எங்களுக்கு இவர்கள் சொல்லவில்லை. இரண்டாவதாக, இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே வாழுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை முன்மாதிரியாக பின்பற்றவில்லை, எனவே நாம் அந்த இஸ்லாத்திற்கு போகவில்லை என்று அவர்கள் சொல்லுகின்ற ஒரு இக்கட்டான கட்டம் வந்தால் நானும் நீங்களும் எப்படி பதில் சொல்லி முடிப்போம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த நாட்டை பொறுத்தவரையிலே முன்மாதிரியான, அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய, நாளை மறுமையிலே பதில் சொல்ல முடியுமான ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டும். எல்லா இடங்களிலும் நாங்கள் இருக்கிறோம், முக்கியமான பதவிகளிலே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அந்த பதவிகளை வகிப்பவர்களை முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் கவனமாக நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நாம் அணிந்திருக்கின்ற ஆடையை வைத்து எங்களை மதிப்பதில்லை. நாம் பள்ளிக்கு போகின்றோமா, தொழுகிறோமா, நோன்பு பிடிக்கின்றோமா என்பதனை வைத்தல்ல முஸ்லீம்கள் எங்களுடைய விவகாரங்களுக்கு மாஸ்க் போடுவது. மாஸ்க் போடுவது என்ன, என்ன எதனை அடிப்படையாக கொண்டென்றால், நாங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது, நாங்கள் அரசியல் செய்கின்ற பொழுது, நாங்கள் சமூக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்தளவு தூரம் நல்லவர்களாக, நேர்மையானவர்களாக, இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஏனைய சமுதாயங்களுக்கு தொந்தரவு இல்லாதவர்களாக, பங்களிப்பு செய்பவர்களாக இருக்கிறோம் என்றுதான் அவர்கள் பார்த்து இந்த இஸ்லாத்தை அவர்கள் மட்டிடுகிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உலகத்து வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே பிழையான முன்மாதிரிகளாக இருக்காமல் நல்ல முன்மாதிரிகளாக இருப்பதற்கான வாய்ப்பையும் அனைவருக்கும் தருவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய அந்த உயர்தரமான பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த அருமையான சுத்தமான உள்ளத்தோடு சந்திக்கின்ற அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமென்.